ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्बोधिनिष्ठिकी। ஸ்ரீமத்பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் பீஷ்மரின் மறைவு பாதம் 42. தமிமமகமஜம் சரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்ம கல்பிதானாம் பிரதித்ருஷாம் இவ நைகதா கம்யேகம் சமாதிகதோ அஸ்மி விதூத பேதமோகஹ. தமிமமகமஜம் சரீரபாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்ம கல்பிதானாம் பிரதிதிஷம் இவ நைகதார்க்கமேகம் சமதி கதோ அஸ்மி விதூத பேதமோக. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்தில் அபயச்சரணார் விந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார், மனக்கற்பனையாளர்கள் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்போது நான் விடுபட்டு விட்டேன் என்பதால் இப்போது என் முன் நிற்கும் அந்த ஒரே பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முழு மன ஒருமையுடன் என்னால் தியானிக்க முடிகிறது. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டற்ற ஒரே பரம புருஷர் ஆவார். ஆனால் கற்பனை கெட்டாத அவரது சக்தியால் அவர் பல்வேறு அவதாரங்களாக விரிவடைந்துள்ளார். கற்பனை கெட்டாத பகவான் சக்தியை அறியாதிருப்பதே இருமை கருத்துக்கு காரணமாகும். ஒரு முட்டால் மட்டுமே தன்னை ஒரு மனிதனாக கருதுவான் என்று பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். அத்தகைய மூடர்கள் பகவானின் நினைத்தற்கரிய சக்திகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. சூரியன் உடலில் உள்ள எல்லோர் முன்னிலையில் இருப்பதைப் போலவே அவரது நினைத்தற்கரிய சக்தியால் பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார். பகவானின் பரமாத்மா அம்சமானது அவருடைய அம்சங்களில் ஒரு அம்சமாகும். அனைவருடைய இதயத்திலும் உள்ள பரமாத்மாவை விரிவடையும் அவர் தமது சுய ஒளியினால் பிரம்மஜோதியின் பிரகாசமாகவும் தம்மை விரிவடை செய்கிறார். பகவான் உடலிலிருந்து வெளிப்படும் ஒளியே பிரம்மஜோதியாகும் என்று பிரம்மசமியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவருக்கும் அவரது சுயப்பிரகாசமான பிரம்மஜோதிக்கும் மற்றும் அவரது விரிவங்களான பரமாத்மாவுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. இவ்வுண்மையை அறியாத குறைமதியாளர்கள் பிரம்மஜோதியும் பரமாத்மாவும் ஸ்ரீகிருஷ்ணரிலிருந்து வேறானவை என்று கருதுகின்றனர். இந்த இருமை கருத்து பீஷ்மதேவரின் மனதிலிருந்து முழுமையாக அற்றப்பட்டு விட்டது. எல்லா பொருட்களிலும் அனைத்துமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே ஆவார் என்பதை அறிந்த பீஷ்மர் இப்போது திருப்தி அடைந்தார். திவ்யமான இந்த ஞானம் சிறந்த மகாத்மாக்களினால் அல்லது பக்தர்களால் அடையப்படுகிறது. அனைத்திலும் கருப்பொருளாக உள்ளவர் வாசுதேவனே என்றும் வாசுதேவன் இல்லாமல் எதுவுமே இருக்காது என்றும் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பொழுது ஒரு மகாஜன பக்தரால் உறுதி செய்யப்படுவதைப் போல் வாசுதேவன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் ஆவார். எனவே ஆரம்ப பக்தர்கள் மற்றும் தூய பக்தர்கள் இருவருமே அவரது அடிச்சுவடுகளை பின்பற்ற முயல வேண்டும். அதுவே பக்தி மார்க்கமாகும். பீஷ்மதேவரின் வழிபாட்டுக்குரிய மூர்த்தி பார்த்தசாரதியாக உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். கோபீர்களின் வழிபாட்டுக்குரியவர் விருந்தாவனத்தில் உள்ள அதே கிருஷ்ணர்தான். ஆனால் அவர் மிக கவர்ச்சி வாய்ந்த சியாமசுந்தராக அங்கு காட்சியளிக்கிறார். ஆனால் பிருந்தாவனத்து கிருஷ்ணரும் குருஷேத்திர போர்க்களத்தில் இருந்த கிருஷ்ணரும் வேறுபட்டவர் என்று குறைந்த அறிவுள்ள பண்டிதர்கள் சில சமயங்கள் தப்பாக எண்ணுகின்றனர். ஆனால் இந்த தப்பெண்ணம் பீஷ்மதேவரிடமிருந்து முற்றிலும் அகன்று விட்டது. அருவாவாதிகளின் இலக்கும் அருவஜோதியான கிருஷ்ணரே ஆவார். யோகியின் இலக்கான பரமாத்மாவும் அதே கிருஷ்ணர்தான். கிருஷ்ணர் பிரம்மஜோதி மற்றும் இதயவாசியான பரமாத்மா ஆகிய இரண்டாகவும் இருக்கிறார். ஆனால் பிரம்மஜோதி அல்லது பரமாத்மா நிலைகளில் கிருஷ்ணரோ அல்லது கிருஷ்ணருடைய இனிய உறவுகளோ இல்லை. கிருஷ்ணரது உருவ அம்சத்தில் பார்த்தசாரதியாகவும் பிருந்தாவனத்து ஷியாமசுந்தராகவும் இருக்கிறார். ஆனால் பிரம்மஜோதி மற்றும் பரமாத்மா அம்சங்களில் அவரது உருவாம்சம் இல்லை. பீஷ்மதேவரை போன்ற மிகச்சிறந்த மகாத்மாக்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இவ்வெல்லா அம்சங்களையும் உணர்த்துகின்றனர். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அம்சங்களுக்கும் மூலம் என்பதை அறிந்து அவரே அவர்கள் வழிபடுகின்றனர். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீச்சைத்தன்யாமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணச்சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சககணலலிதா ஸ்ரீவிசாகம் ச நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமோ ஆச்சாரிய பாதாயினி தாகிரூபதாயினி கௌரகததாம்பதாய நகர கிராமதாரினே நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. பீஷ்மதேவரின் மறைவு 142. தமிமமகம் அஜம் சரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்மகல்பிதானாம் பிரதிச்சிருதம் இவ நைகதார்த்தம் மேகம் சமாதிகதோ அஸ்மி தூதபேதமோகா. பகவான் எல்லோருடையத்திலும் இருக்கிறார், மனக்கற்பையாளர்களின் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்போது நான் விடுபட்டு விட்டேன் என்பதால் இப்போது என் முன் நிற்கும் அந்த ஒரே பகவானைய ஸ்ரீ கிருஷ்ணரை முழு மனதுடன் முழு மன ஒருமையுடன் என்னால் தியானிக்க முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரார்த்தனை பீஷ்மரால பீஷ்மருடைய பிரார்த்தனையில கடைசி சுலோகம். இப்போ கடந்த சில தினங்களா பீஷ்மாச்சாரியர் எப்படி பகவானை இந்த ஒரு உடலை விடக்கூடிய சமயத்தில் பகவானுடைய வைபவங்களையும் லீலைகளையும் புகழ்ந்து பாடிட்டுருக்கார். இந்த அம்பு படைகளை படுத்துட்டு அவருடைய கடைசி நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு அந்த உடலை விடணும்னு. அதில் இந்த ஸ்லோகம் அவரால் கடைசியாக சொன்னப்பட்ட ஸ்லோகம். பீஷ்மர் வந்து கடைசியாக இந்த ஸ்லோகம் சொல்கிறார். ஸோ பீஷ்மர் 12 மகாஜனங்களில் ஒருத்தர். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரல்லாதோ பீஷ்மோ ஜனகோ வயாசுக்கு பலிம் பயம். ஸோ இந்த 12 மகாஜனங்களில் பீஷ்மர் ஒரு மகாஜனமாக இருக்கிறதுனால அவர் நம்முடைய நமக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் அறியாமை இதெல்லாம் போக்குற மாதிரி இந்த பிரார்த்தனையில் ரொம்ப அழகாக கிருஷ்ணருடைய உன்னதமான தோற்றத்தை பற்றி வர்ணிக்கிறார். உன்னதமான அவருடைய குணங்கள் அவருடைய லீலைகளை பற்றி அவருடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றார். இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா இடத்திலும் இருக்கார். அவர் பரமாத்மா ரூபத்தில் எல்லா இடத்திலும் இருக்கார். மனக்கற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க ரூபத்தில் அவங்களுக்கு இதயத்தில் இருக்கார். கிருஷ்ணர் எல்லா இதயத்திலும் இருக்கார், பக்தர்கள் இதயத்தில் மட்டும் இல்ல. கிருஷ்ணர் வந்து எல்லா இதயத்திலும் பரமாத்மாவா இருக்கார். அதாவது சின்ன உயிர்வாயான அணு முதற்கொண்டு இந்த உலகத்தில் படைப்பின் ஆரம்ப கர்த்தாவான பிரம்மா வரைக்கும் எங்கெல்லாம் உயிர்வாழி இருக்காங்களோ ஆத்மா இருக்கோ அங்க கிருஷ்ணர் வந்து பரமாத்ம ரூபத்தில் இருக்கார். அந்த பரமாத்ம ரூபம் கிருஷ்ணருடைய அம்சம்தான், கிருஷ்ணர்லேருந்து வேறானது இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை வந்து பக்தரால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். பக்தர் அல்லாதவங்க மனக்கற்பனையாளர்கள் யோகிகள் ஞானிகள் இவங்கெல்லாம் கற்பனை பண்ணிட்டே போகலாம். அதுதான் பிரம்மதேவத்தனுடைய பிரார்த்தனை என்ன சொல்றாருன்னா, தத்தாஸ்து கோடி சதவசர சம்பிரகமியோ வாயோ ரதாவி மனசோர் முனி பூங்கவான். முனி வந்து முனிங்கிற வந்து மனதை விட வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியவர், காற்றை விட வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியவர். அப்படி அவங்க காற்றை விட வேகமாக பிரயாணம் பண்ணி கற்பனை பண்ணிட்டே இருந்தாலும் கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்தி எல்லை அளவிட முடியாத சக்தியை அவனால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா வர்த்த தத்துவத்தினாலேயோ மனக்கற்பனையினாலேயோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. அவருடைய அம்சம் அவருடைய அம்சத்தோடைய அம்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு வந்து பக்தி பாதைக்கு வராத வரைக்கும் அவனால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான். பல பல ஜென்மங்களுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானி வந்து அவன் நிறைய கற்பனையெல்லாம் பண்ணி சாஸ்திரங்களாம் விசாரம் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவான். பல ஜென்மங்களுக்கு பல பிறவிகளுக்கு அப்புறம் வாசுதேவ சர்வமிதி கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி புரிஞ்சிருக்கிற ஞானியும் சுதுர்லபா ரொம்ப அரிது, ரொம்ப அரிதானவன் தான். அதனால அறிவில் குறைந்தவங்க தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனாவோ சத்திரியனாவோ நினைப்பாங்க. அதனால தான் கிருஷ்ணர் பகவத்தில் அவங்க கண்டிக்கிறார், அவஜானந்தி மாமூடா மானுஷ்யம் தனு மாஸ்திரம் பரம்பாவ மஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். நான் பிறப்பற்றவன் நான் எல்லையற்றவன் அப்படின்னு எல்லாம் இருந்து கூட அறிவில் குறைந்த முட்டாள்கள் என்ன ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கிறேன். ஸோ இப்படி நாத்திகர்கள் அறிவில் குறைந்தவங்க மனக்கற்பனையாளர்கள் இவங்கெல்லாம் வந்து பகவானை ஒரு சாதாரண மனிதனாவோ ஒரு சத்திரியனாவோ இல்லை அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு மகானாவோ நினைக்கலாம் அவங்க. அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பகவான் என்ன நினைக்கிறதுனா அவர் ஒரு ஒளி வடிவானவர் அவர் ஒரு பிரம்மம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பகவானுக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்ற அத்வைதிகள், அதாவது பிரம்மம், நானும் பிரம்மம், அந்த பிரம்மம், அதாவது நானும் ஒரு பிரம்மம், ஏற்கனவே ஒரு பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்திட்டு தான் நான் வந்தேன், நான் இந்த உடலை விட்டது, நானும் அந்த பிரம்மம் ஒன்றாயிடுவேன். இப்ப எல்லாமே பிரம்மத்தில் போய் முடிஞ்சிடும். சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்தில் போய் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வேற, பிரம்மம் வேற இல்லை. இவங்க தான் மாயாவாதிகள், கிருஷ்ணருடைய ரூபத்தை மறுக்கிறவங்க. அருவாவாதிகள், கிருஷ்ணருக்கு ரூபம் கிடையாது. அருவாவாதிகள் கிருஷ்ணருக்கு ரூபம் கிடையாதுன்னு சொல்றவங்க. மாயாவாதிகள் கிருஷ்ணோட ரூபத்தை மறுக்கிறவங்க. எப்படி மாயாவாதிகள் அருவாவாதிகள் இவங்கெல்லாம் அந்த பிரம்மத்தோட ஒன்றாயிடும்னு நினைக்கிறாங்க. அந்த பிரம்மம் தான் சத்தியம், அந்த பிரம்ம சத்தியம் இந்த உலகம் பொய், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அந்த பிரம்மம் தான் சத்தியம் இந்த உலகம் பொய் அப்படிங்கறதான் மாயாவாதிகளுடைய கோட்பாடு தத்துவம். ஸ்ரீபாத ஆதிசங்கராச்சாரியர் மாயாவாத தத்துவத்தை பிரச்சாரம் செய்தார். ஆதிசங்கராச்சாரியர், சங்கராச்சாரியர் என்ன பண்ணார்னா, எல்லாரையும் வந்து வேதங்களை பின்பற்ற வைக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த போதனைகளை செஞ்சார். அவரு, அவருக்கு அது வந்து விருப்பம் இல்லாத ஒரு சேவை தான், பகவான் தான் அவர் அந்த சேவையை செய்ய சொல்றார். ஏன்னா பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சொல்லி பகவான் சிவபெருமான் அனுப்பினார். சிவபெருமான் வந்து பகவானுடைய பக்தர், ரொம்ப உன்னதமானவர், 12 மகாஜனங்களை ஒருத்தர். இங்க எப்படி பீஷ்மர் 12 மகாஜனங்களை ஒருத்தரோ, அதே மாதிரி சம்பு சிவபெருமானும் 12 மகாஜனங்களை ஒருத்தர். இப்ப பகவான் என்ன சொல்றாரு, அதான் தர்மம், அதைத்தான் மகாஜனங்களும் போதிப்பாங்க, சிவபெருமானும் அதான் போதிக்கிறார். ஆனா அதே சிவபெருமான் ஆதிசங்கரா வந்தப்போ பகவானுடைய கட்டளை என்னன்னா, அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் சொன்னார். ஏன்னா அப்படி அவர் செய்யலைன்னா எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, வேதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு முன்னாடி புத்தரா வந்தார் பகவான், பகவான் புத்த அவதாரம் வந்தார். பகவான் எதுக்காக புத்தர அவதரிச்சார், வேதங்களை பயன்படுத்தி நிறைய யாகங்களை மிருக பலி பண்ணிட்டு இருந்தார். ஜெய ஜெகதீஷ் ஹரே, ஜெயதோசாய் பாடுறார் பகவான் கேசவன். கிருஷ்ணர் தான் புத்தரா தோன்றினார். எதுக்காக, மிருகவதைய நிப்பாட்டுறதுக்காக. அப்ப அவர் என்ன பண்ணாரு, மிருகவதை வந்து வேதங்கள்ல, வேதனுடைய தாற்பயம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடைகிறது. வேதேச சர்வே ரகமே விவேத்தியோ வேதாந்த கிருத் வேத வித் விதேக சாகம். வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் தெரிஞ்சினது கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. பகவத்கீதை சொல்றார், நான் தான் வேதங்களை அறியப்பட வேண்டியவன், வேதங்களை தொகுத்தது நானே, வேதங்களை முற்றிலும் தெரிஞ்சிருந்தது நானேன்னு சொல்றார் கிருஷ்ணா. அப்ப வேதங்களுடைய நோக்கம் என்னன்னா பகவானை அறியறது தான். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்க அந்த லட்சியத்தை விட்டுட்டு வேதங்களை தனக்கு உண்டான சில நன்மைகளை மட்டும் எடுத்துட்டாங்க, பலநோக்கு செயல்கள். இந்த யாகம் பண்ண எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ண எனக்கு எந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய புலன் திருப்திக்காக யாகங்களை செய்து மிருகங்களை பலிட்டாங்க. அதை மிருகவதை நிப்பாட்டணும்னா ஒரே வழி பண்ணணும், வேதங்களை நிராகரிக்கணும். ஏன்னா வேதங்கள், வேதங்களை சொன்னதான் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் ஒன்றும் கற்பனை பண்ணியோ இல்லை சொந்த முயற்சியிலோ இல்லை நாங்கள் ஏதோ எங்களுக்கு விருப்பத்தில் செய்யலையே, வேதத்தில் சொல்லியிருக்கு நாங்கள் செய்கிறோம், வேதத்தில் சொல்லியிருக்கு செய்யலாம் அப்படின்னு அதை உதாரணமாக காமிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ புத்தர் என்ன பண்ணார்னா, இந்த வேதங்களை தவறாக பயன்படுத்தினால புத்தர் என்ன பண்ணார், அந்த வேதங்களை நிராகரிச்சார். வேதம் கிடையாது, ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, எல்லாத்துக்கும் நம்முடைய ஆசை தான் காரணம். சூன்யவாத், சூன்யவாத்னா எல்லாமே சூன்யந்தான், ஒன்றுமே கிடையாது. நம்ம இறந்து காரணத்துக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சிடும், சூன்யமாயிடும். அதான் நிர்விசேஷ சூன்யவாத். நம்ம பிரபுபாடு பிராமந்தர் சொல்கிறோம், நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்யா தேசதாரி. பிரபுபாதர் வந்து வைஷ்ணவ சித்தாந்தத்தை வந்து நிர்விசேஷ சூன்யவாதிகளுக்கு மத்தியில் கூட போய் பிரச்சாரம் பண்ணார். கடவுள் கிடையாது, கடவுளுக்கு ரூபம் கிடையாது, ஆத்மா கிடையாது, இப்படி சொல்லவங்க மத்தியில் கூட பிரபுபாத இந்த கிருஷ்ணனுக்கு பிரச்சாரம் செய்தார். அதாவது பிரணாமந்திரத்தில் சொல்கிறோம். ஸோ இப்படி புத்தராக தோன்றி பகவான் வேதங்களை நிராகரித்தார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் ஜனங்க அந்த யாக வழிபாடு பண்ணுறதை நிப்பாட்டினாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, டோட்டலாக வேதத்தையும் நிராகரிச்சிட்டாங்க. வேதங்களை நிராகரிச்சதுனால இன்னும் மனக்கற்பனையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எது அவங்க பண்ணுறது சரி, ஏன்னா எதுக்குமே சாஸ்திரத்தை பின்பற்றது கிடையாது. அப்போ திரும்பவும் சாஸ்திரத்தை கொண்டு வரணும். இப்போ ஏற்கனவே இந்த சாஸ்திரத்து மேலேயும் கடவுள் மேலேயும் ஆத்மா மேலேயும் நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா புத்தர் அப்படித்தான் சொல்லியிருக்காரு, கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, சாஸ்திரம் கிடையாது. அப்போ கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, சாஸ்திரம் கிடையாதுன்னு சொல்கிறவங்க அதை ஏற்றுக்க வைக்கணும்னா அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அப்போது என்ன பண்ணணும், அவங்க வழியிலேயே போய் அவங்கள ஏற்றுக்க வைக்கணும். அதனால் ஆதிசங்கர் பண்ணார், திரும்ப வேதங்களை கொண்டு வந்தார், கடவுள் இருக்காரு, சாஸ்திரம் உண்மை, ஆனால் இந்த உலகம் போய், பிரம்மந்தான் சத்தியம், நம்ம தான் அந்த பிரம்மம், நம்ம இந்த உடலை விட்டதும் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், அந்த பிரம்மத்திலிருந்து வந்திருக்கோம். நம்ம வந்து சாஸ்திரத்தை பின்பற்றி இந்த உடலை விட்டோம், நம்மளும் அந்த பிரம்மம் ஒன்றாயிடும் அப்படிங்கிற தத்துவத்தை ஆதிசங்கர போதிச்சார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சாஸ்திரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்னும் ரொம்ப அபாயம் ஆயிடுச்சு, ஏன்னா எல்லாரும் தன்னை பிரம்மமாக கருதினாங்க. நானும் பிரம்மம், நீயும் பிரம்மம், எல்லாம் ஒன்று தான், நம்ம எல்லாரும் கடவுள் தான், நம்ம எல்லாருமே பிரம்மம் தான். இன்னும் அபாயம் என்னன்னா, பகவான் இந்த உலகத்தில் வரும்போது கூட அவருடைய உடல் எப்படி நினைப்பாங்கன்னா மாயாவாதிகள், அந்த பிரம்மம் இங்கே வந்திருக்கு, அது நம்மளை மாதிரி உடலை எடுத்துட்டு இருக்கு. இந்த உடலை விட்டு போனதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த உடலை விட்டாருன்னா அவர் பிரம்மம் ஆயிடுவார், நம்மளும் அவர்கிட்ட போய் பிரம்மம் ஆயிடுவோம். அதுதான் மாயாவாதங்கிறது. அது இன்னும் ஆபத்தானது. புத்த தத்துவமாவது வேதத்தை நிராகரிக்க தான் செஞ்சாங்க, ஆனால் மாயாவாதிகள் புத்த தத்துவங்களோடு ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன்னா அவங்க கிருஷ்ணோட உடலை கூட பௌத்திகமானதுன்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் ரூபம் இல்லை, அவர் தான், அவர் பிரம்மம் தான். இங்கே வரும்போது இந்த மாதிரி உடல் எடுத்துக்கிறாரு, அவர் ராமரா வரும்போது, நரசிம்மராவ் வரும்போது, கிருஷ்ணரா வரும்போது இந்த மாதிரி நம்ம மாதிரி ஒரு உடல் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த உடல் எடுத்து போய் இங்கே பிரம்மமாயிடுவார். இது ரொம்ப இன்னும் ஆபத்தான. ஸோ எப்படி பகவானை குறித்து நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருந்து, ஆனால் அந்தந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டி இருந்தது. ஏன்னா புத்தருடைய தத்துவம் பாரதம் முழுக்க ரொம்ப தீவிரமாக பரவின்றிருந்து, நிறைய மன்னர்கள் அதை தீவிரமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஆதிசங்கர் வந்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணலாம், புத்த தத்துவம் வந்து ஏறக்குறைய நம்முடைய கலாச்சார பண்பாடு அழிச்சிருக்கும். ஆனால் ஆதிசங்கர் வந்து அதை நிலைநாட்டினார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் அந்த சமயத்தில் அப்படி தான் சொல்ல வேண்டியிருந்தது. ஸோ எப்படி இந்த பிரம்மம் பரமாத்மா இந்த ரெண்டுமே வந்து பகவானுடைய அம்சம்தான், அதை தான் நமக்கு வைஷ்ணவாச்சாரியர்கள் இங்கே பீஷ்மதேவர்லாம் உறுதிப்படுத்துகிறாங்க. பிரம்மங்கிறதும் கிருஷ்ணருடைய தேஜஸ், அவருடைய வைகுண்ட லோகத்திலிருந்து உடலிருந்து வரக்கூடிய தேஜஸ் தான் பிரம்மம். பிரம்மநோகி பிரதிஷ்டாகம்னு சொல்கிறார் கிருஷ்ணா. அந்த பிரம்மமே வந்து என்னட்டு வரக்கூடிய தேஜஸ் தான். எப்படி சூரியன்ட்டு இருந்து அந்த தேஜஸ் வருது இல்லையா வெளிச்சம், எப்படி சூரியன்ட்டு இருந்து சூரியனே அந்த வெளிச்சத்தை பிரிக்க முடியாதோ, அது மாதிரி பிரம்மங்கிறது பகவானுடைய ரூபம் இல்லாத தோற்றம், அதாவது அவருடைய தேஜஸ். அந்த பிரம்ம ஜோதிங்கிறது அவருடைய தேஜஸ். அதே மாதிரி பரமாத்மாங்கிறது பகவானுடைய அம்சத்தோட அம்சம். பகவான் அந்த பரமாத்மா ரூபத்தில் எல்லோருடைய இதயத்தில் இருக்கார். இங்கே சொன்ன மாதிரி மனக்கற்பான ஆடலோட இதயத்தில் கூட இருக்கார். ஸோ எப்படி பகவானை வந்து மூணு விதமாக உணரலான்னு பாகவதம் சொல்லுது. வதந்தி தத் தத்துவ வித தத்துவம் யஜானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தது. பகவானை மூணு விதமாக உணரலாம். அவரை பிரம்மம்னு உணரலாம், பரமாத்மாவும் உணரலாம், பகவானும் உணரலாம். ஆனால் எந்த முறை பூர்ணமானது அப்படிங்கிறத முக்கியம். பிரம்ம அவரை பிரம்மமாக உணர்றது பூர்ணமானதா, பரமாத்மா ரூபத்தில் உணர்றது பூர்ணமானதா, அல்ல அவர் பகவான் உணர்றது பூர்ணமானதா? அதுக்கு பிரபுபாதம் ரொம்ப அழகாக விளக்கம் தருவார். சூரியன், சூரிய கதிர்கள், அப்புறம் சூரிய வட்டம் இல்லையா. சூரியன்ட்டிருந்து சூரிய வெளிச்சம் வருது, சூரியனுக்கும் சூரியன் வெளிச்சமும் உஷ்ணமும் வருது, அது சூரியனுடைய சக்தி இல்லையா. சூரியன்ட்டிருந்து சூரிய வெளிச்சம் வருது, உஷ்ணம் வருது, அது சூரியனுடைய சக்தி. சூரியனையும் அவருடைய சக்தியும் பிரிக்க முடியாது. அந்த சக்தி சூரியனை தான் சார்ந்திருக்கு, சூரியன்ட்டிருந்தா வருது. அந்த மாதிரி தான் பிரம்மஜோதிங்கிறது. அதுக்கு அடுத்தது சூரிய வட்டம், அந்த வட்டத்திலிருந்து தான் இதெல்லாம் தோன்றுறது. அதுக்கப்புறம் இன்னும் மேலே போய் பார்க்கும்போது சூரிய கிரகம், சூரிய தேவன், அங்கே எண்ணற்ற உயிர் வாழ்கள். இப்போ இதில் மூணில் எது முழுமையான அறிவு? சூரியனுடைய கதிர்களை வெப்பத்தை உணர்றது மட்டும் முழுமையான அறிவு கிடையாது, அது ஆரம்ப நிலை தான். ஆரம்ப நிலையில் உள்ளவங்க சூரியன் இப்படி உணரலாம். இப்போ வெயில் பட்ட உடனே, வெளிச்சம் வந்தோடனே, சூரியன் வந்துருச்சு அப்படின்னு உணர்றது ஆரம்ப நிலை அறிவு. அதுக்கு அடுத்த நிலை வந்து அந்த சூரிய வட்டத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் இதுலேருந்தா வருது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கும்போது இந்த சூரிய வட்டம்னா இது யார், இது எந்த கிரகம், இங்கே என்ன இருக்காங்க, யார் இந்த கிரகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே உயிர்வாதிகளாக இருக்காங்களா, இது யாருடைய கட்டளையில் இயங்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பூர்ணமான இது. ஸோ அதான் பகவான்கிறது பூர்ணமான அறிவு, பிரம்மங்கிறது ஆரம்ப நிலை அறிவு, பரமாத்மாங்கிறது அதுக்கு அடுத்த நிலை. எல்லா பக்கம் கிருஷ்ணர் வந்து பிரம்மம் தன்னுடைய தன்னுடைய சக்தி மூலமாக கிருஷ்ணர் எல்லா பக்கம் வியாபிச்சிருக்கார். எப்படி வந்து சூரியன் தன்னுடைய சக்தியின் மூலமாக எல்லா பக்கம் வியாபிச்சிருக்கோ, அது மாதிரி கிருஷ்ணா தன்னுடைய சக்தியின் மூலமாக எல்லா பக்கம் வியாபிச்சிருக்கார், அதை உணர முடியும். அதுக்கப்புறம் அவர் பரமாத்மா ரூபத்திலையும் எல்லா பக்கம் இருக்கார், அதையும் உணர முடியும். ஆனால் இங்கே பிரபுபாத் ரொம்ப விளக்கம் கொடுக்குறார், அந்த பிரம்மத்துக்கும் பரமாத்மாவுக்கும் நம்ம சேவை பண்ண முடியாது. பிரம்மத்துக்கும் பரமாத்மாவுக்கும் நமக்கும் எந்த விதமான அன்பு பரிமாற்றமும் கிடையாது. இல்லை யாராவது யோகிகளோ, அதாவது பிரம்மத்தை தவம் செய்கிறவங்க ஞானிகள், பரமாத்மாவை தியானம் செய்கிறவங்க யோகிகள். யோகிகளும் ஞானிகளும் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு செயற்கையாக தான் அதை செய்ய முடியும். தனி ஒரு இடத்துல இருந்து பிரம்மத்தையோ பரமாத்மையோ தியானிக்க முடியும், ஆனால் அவங்களுக்குள்ள எந்த அன்பு பரிமாற்றமும் கிடையாது. எந்த விதமான உறவும் கிடையாது. ஆனால் பகவான் வரும்போது அங்கே பூர்ணத்துவம் ஆயிடுது, அன்பு பரிமாற்றம் இருக்கு இல்லையா. அர்ஜுனன், யசோதா, நந்தமாராஜ், வசுதேவர், தேவகி, பீஷ்மர், இவங்கெல்லாம் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. அப்போ பகவான்கிறது தான் ரொம்ப உன்னதமான நிலை, பகவானை உணர்றது தான் ரொம்ப உன்னதமான நிலை. அதுதான் அந்த அந்த நிலையை உணர்த்துறதுக்காக தான் இப்போ வந்து ஜனங்க மத்தியில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. கடவுள் இருக்காரா இல்லையா, அவருக்கு ரூபம் இருக்கா, அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, யார் கடவுள், அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்ன நிறைய குழப்பங்கள். சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும், இதிகாச புராணங்களில் வேதங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும், ஆதிசங்கருடைய பிரச்சாரத்தினால நிறைய பேர் குழப்பமாக இருக்கு. அந்த குழப்பத்தை போக்குறதுக்காக தான் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் தோன்றினார். பகவான் வந்து ஓரொரு நேரத்துக்கும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கு தந்த போல தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய சேவர்களை அனுப்பிச்சு வைக்கிறார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராமானுஜருடைய மறைவு தினம், அதுக்கு முன்னாடி மதுவாச்சாரியுடைய மறைவு தினம். ராமானுஜருக்கு அப்புறம் தான் மதுவாச்சாரியர் வந்து, ஃபர்ஸ்ட் ராமானுஜர் வந்து, அதுக்கப்புறம் மதுவாச்சாரியர். இப்படி ராமானுஜாச்சாரியர், மதுவாச்சாரியர் இவங்கெல்லாம் வந்து அந்தந்த காலத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்தாங்க. இப்போ ராமானுஜாச்சாரியர், அதாவது பகவானே இந்த உலகத்தில் வந்து சில சமயங்களில் பகவானே இந்த உலகத்தில் தோன்றி பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் மூலமா இந்த எல்லா குழப்பங்களையும் போக்குற. இப்போ குறிப்பாக ஆதிசங்கருடைய குழப்பம், ஆதிசங்கர் ஏற்படுத்தின குழப்பம் வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பிரம்மம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ அந்த குழப்பத்தை போக்குறதுக்கு ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதம் தான். அதனால தான் பாகவதத்தில் வியாசர் என்ன பண்றாரு, எடுத்த முதல் ஸ்லோகத்திலே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவான் வாசுதேவனுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். அப்போ அங்கே போயிடுச்சா, பிரம்மங்கிற கேள்வி கேட்கவும் இல்லை. அதனால தான் ஆதிசங்கரர் எல்லா சாஸ்திரங்களுக்கும் வியாக்கரணம் கொடுத்தார், அத்வைதம் போதிப்பார். ஒரு ஆச்சாரியர்னா அவங்களுடைய அவங்களுடைய தத்துவத்தை நிலைநாட்டணும். அப்போ எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் அதுக்கு அத்வைத வியாக்கரணம் கொடுக்க முடியும். நாங்கள் இப்போ பகவத்கீதை, ஆதிசங்கருடைய பகவத்கீதை இருக்கு. ஆதிசங்கருடைய பகவத்கீதை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த பகவத்கீதையில் நிறைய இடங்களில் பிரம்மம், பிரம்மத்தை அடையக்கூடிய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ பிரபுபாவுடைய பகவத்கீதை நம்ம படிக்கும்போது இயல்பாகவே கிருஷ்ணர் மேலே பக்தி வருது. பகவான் நான் பக்தன், யாரெல்லாம் பிரபுபாவுடைய பகவத்கீதை படிக்கிறாங்களோ, ஆச்சாரிய சம்பிரதாயத்தினருடைய பகவத்கீதை படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன புரியும், கிருஷ்ணர் வந்து பகவான், நான் அவருடைய சேவகன், பக்தி தோண்டுதான் உன்னதமானது. அதுதான் வைஷ்ணவ சித்தாந்தம் போதிக்குது, பக்தர்கள் அதான் போதிக்கிறாங்க ஆச்சாரியர்கள். ஆனால் ஆதிசங்கருடைய பகவத்கீதை எடுத்து படிச்சிங்கன்னா, உபநிஷத்தங்களை எடுத்து படித்தோன்னா அவருடைய வியாக்கியானம், நம்ம வந்து பிரம்மம், அந்த பிரம்மத்தோடு ஒன்றாகணும், முக்தி அடைகிறது தான் அது மார்க்கம் அப்படி அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் அவரோட இது என்னன்னு சொல்கிற, வேத மொழிகளுக்கு மலர் மொழிகளை அப்படி ரொம்ப என்ன சொல்கிறது வசீகரிக்கக்கூடிய அளவில் அவருக்கு விளக்கம் கொடுக்க முடியும் ஆதிசங்கர்னால. அதை படித்தா அப்படி வசீகரிச்சிருவாங்க. ஆதிசங்கருடைய சாஸ்திரங்களை படித்தாலோ இல்லை மாயாவாதிகள் பேசினாலோ அவ்வளோதான். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு கண்டிக்கிறார், மாயாவாதி பாஷை சூழ்நிலை ஹோய்ஷர்வனார், மாயாவாதிலிருந்து கேட்கவே கூடாதுங்கிற. ஏன்னா மாயாவாதிலிருந்து கொஞ்ச நேரம் கேட்டிங்கன்னா நம்ம கேட்டோம்னா என்னாடும் நமக்கு உள்ள பக்தி போயிடும், அந்தளவுக்கு அவங்க நம்மளை அசுத்தப்படுவாங்க. அவ்வளவு வியாக்கியானம் கொடுப்பாங்க கடவுள், பகவானுக்கு எதிராகவும் பக்திக்கு எதிராகவும் அவங்க வாதம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் அந்த சூழ்நிலை அதை செய்ய வேண்டி இருந்தது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்காக பகவான் தன்னுடைய நித்தியமான சேவகனான ஆதிசேஷனை இங்கே அனுப்பிச்சார். அவர் ராமானுஜாச்சாரியர் வந்து ஆதிசேஷனுடைய அவதார். எப்போவுமே ஆதிசேஷன் வந்து பலராமருடைய அவதார், பலராமருடைய விரிவங்கம். ஸோ பலராமர் எப்போவுமே கிருஷ்ணருக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடியவர். அவர் தான் ஆதிசேஷனாக இருந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டுருக்கார். அதே ஆதிசேஷன் பூலோகத்தில் வைஷ்ணவ சித்தாந்தத்தை போதிக்கிறதுக்காக பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டார். ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியராக இங்கே தோன்றினார். ஸோ ராமானுஜாச்சாரியர் ஸ்ரீபெரும்புதூருங்கிற இடத்துல தோன்றினார். ஸ்ரீபெரும்புதூரில் ஆசிரிகேசவங்கிறவருக்கு ஒரு பெரிய பிராமண குலத்தில் தோன்றினார். ஸோ அப்படி அவர் சின்ன வயதுலேருந்தே இயல்பாக பகவான் மேலே பக்தி உள்ளவராகவும், பக்தர்களோட பழகணும், பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும், பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யணும், பகவானை குறித்து நிறைய லீலைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆர்வம் இருந்தது. அவருக்கு மற்றவங்க மாதிரி விளையாடுறதுலையோ இந்த உலக விஷயத்திலோ பற்றுதல் இல்லை. எப்பவுமே அவர் வந்து பகவானுடைய லீலைகளை மரணம் பண்ணுறதுலையோ அதை பற்றி கேட்கறதுலையோ ஆர்வமாக இருந்தார். ஸோ எப்படி அவர் சின்ன வயதில் பௌதிக வாழ்க்கையில் பற்றுதல் இல்லாமல், பௌதிக புலன்பத்தில் துளி கூட ஆர்வம் இல்லாமல் அவர் முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய உணர்வில், கிருஷ்ண உணர்வுலே வாழ்ந்தார். அப்போ அவர் அவர் நம்ம அடிக்கடி நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம் அவருடைய லீலைகளில். அதில் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி முக்கியமான லீலையை வந்து அவர் யாதவ் பிரகாஷ்கிட்ட படிச்சுட்டு இருந்தது. யாதவ் பிரகாஷுங்கிற குரு, அவருடைய குருகுலத்தில் யாதவ் பிரகாஷ் ஒரு மாயாவாதி, அவர் ஒரு பண்டிட், மாயாவாத காலர். அவர்கிட்ட ராமானுஜர் படிச்சுட்டு இருந்தார். அப்ப ரெண்டு இடத்துல ராமானுஜருடைய ராமானுஜனால தாங்கிக் கொள்ள முடியாது அவருடைய விளக்கம். ஒரு இடத்துல என்ன விளக்கம் கொடுப்பார், யாதவ் பிரகாஷ், பகவானுடைய முக அழக வர்ணிக்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும் சாஸ்திரத்தில். அவர் வந்து அவருடைய முகம் வந்து தாமரை, அவர் கண்களில் தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து தவறான வியாக்கியானம் கற்பிப்பார், அது குரங்குடைய பின்புறம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ பக்கத்தில் ராமானுஜன் தான் அவருக்கு உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணிட்டு இருப்பார், தன்னுடைய குருவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். மற்ற மாணவர்களாக உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க, ராமானுஜருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அப்போ கண்களிலிருந்து கண்ணீர் வந்து அந்த யாதவ் பிரகாஷ் மேலே தெளிக்கும். ரெண்டு விதமான கண்ணீர் இருக்கு, ஒன்னு ஆனந்த கண்ணீர், இன்னொன்னு வருத்தத்தினால வரக்கூடிய கண்ணீர். வருத்தத்தினால வரக்கூடிய கண்ணீர் வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கும், நம்ம கண்கள் வந்து ஏதோ ரொம்ப கோபத்தினாலேயோ வருத்தத்தினாலேயோ கவலையினாலேயோ வரக்கூடிய கண்ணீர் வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கும். சந்தோஷத்துல வரக்கூடிய கண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அப்போ ராமானுஜருக்கு இப்ப என்ன வருத்தம்னா, இவர் வந்து பகவானுக்கு எதிராக இப்படி தவறான பிரச்சாரம் செய்யறாரு, வைஷ்ணவத்துக்கும் பக்திக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறாருன்னு சொல்லி அவர் ஆள ஆரம்பிச்சிடும். அவர் கண்கள் வரக்கூடிய தண்ணீர் யாதவ் பிரகாஷ் மேல பட்டு அவருக்கு ரொம்ப இன்னும் இவ்வளவு சூடா இருக்குன்னு பார்த்து அவர் அழுதுட்டு இருக்கும். அப்படி என்ன சொல்லிட்டேன், ஏன் நீ அழற இப்போ, என்ன ஆயிடுச்சு, அப்படி இதுல என்ன தப்பு, என்ன தப்பு கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு யாதவ் பிரகாஷ் கேட்பார். இப்ப ராமானுஜர் சொல்லுவார், இப்படி அபத்தமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க, அது சாஸ்திரத்துல அப்படி சொல்லல, பகவானுடைய முகம் வந்து தாமரை மலர் மாதிரி, அவருடைய கண்கள் தாமரை இதழ் மாதிரி விழிஞ்சிருக்கு, அப்படிதான் அவருடைய வியாக்கியானம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாயிடும் இவருடைய அந்த இதை கேட்ட உடனே. இன்னொரு சமயம் பிரம்மத்துக்கு வியாக்கியானம் கொடுப்பார். பிரம்மத்துக்கு வந்து பிரம்மத்துக்கு சந்தோஷமோ, பிரம்மத்துக்குன்னு எந்த விதமான தனிப்பட்ட சந்தோஷமோ எதுவுமே கிடையாது, பிரம்மங்கும் போது அங்கே எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு இதை போதிப்பார். அப்போ அப்போ ராமானுஜர் வந்து குறுக்கிட்டு சொல்லுவார், இல்லை இல்லை, பிரம்மங்கிறது பகவானுடைய ஒரு அம்சம், பிரம்மத்துக்கு அம்சம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது, குறிப்பா ஜீவாத்மாவோட நம்மளே எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனந்தமய அப்பியாசார். இப்ப பிரம்மம் நித்தியமானது, ஆனந்தமானது, அறிவு நிறைந்தது, இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. நீங்க பிரம்மத்துக்கு எந்த உணர்வே கிடையாது, எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றீங்களே. கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்துக்கிட்ட எல்லா விதமான குணங்களும் எல்லா விதமான செயல்களும் எல்லா விதமான எல்லாமே பூர்ணமானது, பிரம்மத்திட்ட பரபிரம்மத்திட்ட எல்லாமே பூர்ணமானது அப்படின்னு சொல்லும்போது இந்த தடவை அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ என்ன வந்துன்னா, அவருக்கு இவர் வந்து இவ்வளோ தூரம் சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தார்னா கொஞ்ச நாளில் இவரே ஒரு இதை ஆரம்பிச்சிருவார், இவருடைய தத்துவத்தை ஆரம்பிச்சிருவார், இவர் ஒரு இதை தொடங்கிடுவார். அதனால் இவர் உயிரோடு இருந்தால் அத்வைதத்துக்கு பாதிப்பு வந்துடும், இவர் உயிரோடு இருந்தால் மாயாவாதம் இருக்காமல் போயிடும், அதனால் இவரை கொல்லணும்னு திட்டம் போடுவாங்க. கங்கைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அவரை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் அப்படி திட்டம் போட்டு கூட்டின்னு போகும்போதுதான் கோவிந்தாவுக்கு தெரிஞ்சு போடும். அன்னைக்கு பார்த்துக்கணும் இல்லையா, கோவிந்தா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க, நாளைக்கு ராமானுஜருடைய கதையை முடிச்சிருவோம். இப்போ கோவிந்தா வந்து ராமானுஜர் சொல்லுவார், இவங்கெல்லாம் உன்னை கொள்றதுக்கு திட்டம் போடுறாங்க, நீங்க இது எப்படியாவது போடு, நான் வந்து சேர்ந்த என்னை பத்தி கவலைப்படாது. எப்படி ராமானுஜர் அன்று இரவு அங்கிருந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுடுறாரு, அப்படி காட்டு வழியாக நடந்து வரணும். அவங்க எங்க போனாங்கன்னா கங்கை யாத்திரை போறாங்க, காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கங்கை யாத்திரை போகிறாங்க. இப்போ ராமானுஜர் என்ன பண்ணிட்டு இருந்தாருனா, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வந்துடுறார், காஞ்சிபுரத்துக்கு வரதராஜர் கோயிலில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், சேவை பண்ணிட்டு இருக்கார். அப்போ யாதவ் பிரகாஷ் படிச்சுட்டு இருந்தார். சார் இந்த மாதிரி போகும்போது கூட்டின்னு போய் அவரை கொள்றதுக்கெல்லாம் திட்டம் போட்டுடுறாங்க. அப்போ அங்கேருந்து தப்பிச்சு வர்றார், காட்டு வழியில் வரும்போது எந்த வழியாக வருது எப்படி வருது தெரியாமல் ரொம்ப களைச்சி போடுவார். அப்போ ஒரு வேடனும் ஒரு அவனுடைய மனைவி ரெண்டு பேரும் வருவாங்க, ரெண்டு பேர் வந்து நீ ரொம்ப கலசி போயிருக்கியா, வாங்க நான் கூட்டின்னு போகிறேன், வழி தெரியலையா, நாங்கள் இந்த காட்டில் தான் இருக்கோம், எங்களுக்கு வழி தெரியும், கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி ரெண்டு பேர் கூட்டின்னு வருவோம். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் வரும்போதே ராமானுஜர் வந்து பேசிகிட்டே வருவார், இப்போ இந்த காட்டில் அந்த அப்போ ராமர் எந்த அளவுக்கு வனவாசத்தில் இருந்திருப்பாரு, காட்டிலே அப்படி பிரயாணம் பண்ணியிருப்பார், இப்போ இந்த வேடன் கேட்பார் யார் ராமர், ராமர் தெரியாதா, என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நடந்து வரும்போது வர வழியில் முழு ராமாயண லீலைகளும் கதைகளையும் சொல்லுவார். அவ்வளோ அற்புதமாக ராமானுஜர் வந்து ராமரோட லீலைகள், ராமர் தண்டகாரண்யவனத்தில் இருந்தது, சீதா பிராட்டி கூட இருந்தது, இதெல்லாம் முழு ராமாயண கதையை வந்துட்டு ராமானுஜர் ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டு கேட்டுகிட்டே வருவாங்க ரெண்டு பேரும், இந்த கணவன் மனைவியும் அப்புறம் என்ன நடந்தது, அப்புறம் என்ன நடந்தது அப்படி ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டே வராங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு உட்காந்துருவா, ஐயோ என்னால் முடியல, எனக்கு காலெலாம் வலிக்குது, இதுக்கு மேலாம் நடக்க முடியாது அப்படின்னு உட்காந்துறேன். சரிங்க இருங்க, அப்போ நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போகிறேன். அங்கே போய் பார்த்தா கிணத்துக்குள்ள போய் தண்ணி இருக்கா, ஆனால் ஒன்றுமே இல்லை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. திரும்ப வந்து பார்த்தா அதுக்குள்ளே மறைச்சிடுவாங்க. இங்கே போனாங்க, இங்கே தானே முடியல உட்காந்துருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் நடந்து வரும்போது வேறு ஒருத்தர் எதுக்கு எதுக்க ஒரு ஆள் வந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட கேட்பார், காஞ்சிபுரத்துக்கு எங்கே போகணும், எப்படி போகணும், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க பாருங்கள் கோபுரம், இதுதான் காஞ்சிபுரம் அப்படின்னு கேட்பார். அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு பெரிய பெருமை வரதராஜரும் லக்ஷ்மியும் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து ராமானுஜர் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம் நடக்கும் ராமானுஜருக்கும் பகவானுக்கும். சரி, அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு நான் இவ்வளோ நேரம் பகவானுக்கே ராமாயண கதையை சொல்லிட்டு வந்தேன், அவருடைய லீலையை அவருக்கே நான் சொல்லிட்டு வந்தேன், அவர் ஆர்வமாக கேட்கணும். இந்த மாதிரி பகவான் லீலைகள் பகவானே கவரக்கூடியது, ராமருடைய லீலைகளை வந்து ராமரே கவரக்கூடியது. ஸோ பகவான் வந்து தன்னுடைய லீலைகளை அவ்வளோ ஆனந்தமாக கேட்டுட்டே வந்தார். அதுவும் ஒரு பக்தர் சொல்லும்போது ராமானுஜர் மாதிரி ஒரு ஆச்சாரியர் சொல்லும்போது இன்னும் அது சுவையாக இருக்கும், அது பகவான் ரொம்ப அனுபவிச்சுட்டே வந்தார். ஸோ அப்படி ராமானுஜர் திரும்ப வந்துடுறார். திரும்ப வந்துட்டு என்ன பண்ணுறாரு, யாதவ பிரகாஷ்ட்ட போகாமல் நேராக காஞ்சி பூர்ணட்டை வர்றார். காஞ்சி பூர்ணர் அங்கே வந்து ரொம்ப எளிமையான சேவை பண்ணுறவர். அவர் பிறவியில் வந்து ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தவர், ஆனாலும் அவர் பகவான் மேலே அவ்வளோ ஒரு சுத்த பக்தர் வைஷ்ணவர். அவர்கிட்ட வந்து ராமானுஜர், எனக்கு நீங்கள் வந்து அடியனை எடுத்துக்கணும், எனக்கு தீட்சை கொடுக்கணும், நான் எனக்கு அந்த தகுதி கிடையாது, நான் வந்து சூத்திரன், நீங்கள் ஒரு பிராமணன், நான் எப்படி உனக்கு தீட்சை கொடுக்க முடியும். அப்போ ராமானுஜர் ரொம்ப அற்புதமாக வேதங்கள்லேருந்து உதாரணம் கொடுக்குற, வைஷ்ணவன் சொன்னால் இந்த பிறவியின் அடிப்படையில் கிடையாது, அவன் பிராமணா சூத்திரனா, அவன் பகவானுக்கு பக்தி பண்ணால் வைஷ்ணவன். சரி, நீங்கள் பகவானுக்கு கைங்கறி பண்ணுறீங்க, பக்தராக இருக்கீங்க, ஆச்சாரியராக இருக்கீங்க, தீட்சாதான் வாங்கியிருக்கீங்க, அப்போ நீங்கள் அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர். ஆனாலும் அவர் என்ன சொல்லுவார், இல்லை இல்லை, பகவானுடைய விருப்பம் என்னென்னா உனக்கு சரியான நேரத்தில் ஆச்சாரியர் வருவார், அதனால் நான் உனக்கு ஆச்சாரியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். ஆனாலும் ராமானுஜர் அவர் கூட அடிக்கடி அன்பு பரிமாற்றம் செய்கிறார், அவர்கிட்ட நிறைய கேட்டுக்கிறார், அவரோட ரொம்ப அன்பாக இருக்கார். ஸோ இந்த சமயத்தில் ராமானுஜருக்கு திருமண வைபவம் ஆயிருந்தது. அவளோட மனைவி வந்து ஆச்சாரிய அனுஷ்டானங்கள், அந்த காலத்தில் பிராமணர்கள் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் காஞ்சி பூர்ணரை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்காக ராமானுஜர் அழைப்பார், நீங்கள் எங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட வரணும், காஞ்சி பூர்ணர் வரேன்னு சொல்லுவார். இந்த விருந்துக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இப்போ ராமானுஜர் இங்கே வெளியே போயிருப்பார். அந்த சமயத்தில் அவர் வந்திருப்பார், வந்து இது மாதிரி ராமானுஜர் எனக்கு கூப்பிட்டுருந்தாருன்னு மனைவி உள்ளே கூப்பிட்டு, நான் உடனே போகணும், எனக்கு சேவை இருக்குது, நான் பாதியில் வந்துட்டேன், சீக்கிரம் நான் பிரசாதம் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்டுப்பாரு. மனைவி என்ன பண்ணிடுறாங்க, அவர் ஒரு சூத்திரங்க நினச்சிட்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணி அந்த பிரசாதத்தையெல்லாம் அவர் மீது உண்ட மகா பிரசாதத்தை வேலை காட்டி கொடுத்துருவாங்க. இப்போ ராமானுஜர் வெளியே போனால் ரொம்ப அவசரமாக வருவார், வந்து பார்த்தா கேட்பார், ஆச்சாரியா வந்துட்டு போனாரா, வந்துட்டு போனாரா, இன்னும் வேலை இருக்கும், சீக்கிரமாக போயிட்டாங்க. சரி, எங்கே அவருடைய மகா பிரசாதம், அது நான் வந்து வேலை காட்டி கொடுத்துட்டேன், எல்லாமே இதாயிடுச்சு, என்ன சொல்லுவாங்க, கண்டாமிட் ஆயிடுச்சு, கண்டாமிட் ஆயிடுச்சுக்கு பிராமின்ல என்ன சொல்லுவாங்க, அஸ்தமாயிடுச்சு எதுவும் சொல்லுவாங்க, ஒரு இது இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவார், அவர் சாப்பிட்ட இடத்துலாம் தண்ணி போட்டு கழுவி அவங்க யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி கமுத்தி வச்சிருக்கு. பார்த்துட்டு ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, ஆச்சாரியனுடைய பிரசாதம் கூட கிடைக்கிற அளவுக்கு நான் பாக்கியம்லாம் போயிட்டேனே. ஸோ எப்படி அவர் எப்போவுமே வந்து ராமானுஜர் வந்து வைஷ்ணவ சங்கத்துக்காகவும் வைஷ்ணவ சேவைக்காக வேண்டிட்டு இருந்தார். அந்த டைமில் தான் அவர் இதுக்கு முன்னாடி அவர் யாதவ பிரகாஷ் கூட இருக்கும்போது தான் அவர் வந்து யமுனாச்சாரியை சந்திக்க வருவார். அப்போ யமுனாச்சாரியர் ரொம்ப வருத்தப்படுவார், யமுனாச்சாரியை வந்து பார்த்துட்டு ராமானுஜர் வந்து யாதவ பிரகாஷ் கூட இருக்கிறத பார்த்து ரொம்ப வேதனைப்படுவார். இவர் வந்து ஏன்னா ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தெரியும் யார் யார் என்னென்ன, ஏன்னா அவங்களுக்கு மூணு காலம் தெரியும், ஆச்சாரியன் வரும்போது சாதாரணமான ஆள் கிடையாது, ஆச்சாரியர்களுக்கு பகவானால் அனுப்பி வைக்கப்படுறாங்க. அப்போ ஒரு ஆச்சாரியும் தெரியும் யார் யார் என்னவா இருக்காங்க, என்ன வந்திருக்காங்க, என்ன பண்ண அவங்களுடைய அவங்க எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்காங்க. இப்போ ராமானுஜர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்காருங்கிறது யமுனாச்சாரியருக்கும் தெரியும், அவர் திரிகாலஜ்ஞா, மூணு காலம் தெரிஞ்சவர். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ராமானுஜர் யாதவ பிரகாஷ் கூட இருக்கிறது அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, எப்படியாவது சீக்கிரம் யாதவ பிரகாஷ் விட்டு ராமானுஜர் வரணும்னு விரும்பினார். அந்த சமயத்தில் தான் அவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் அவருடைய இறுதி அவர் அவர் நிலை முடிச்சுட்டு போக வேண்டிய சமயம் வந்துடும் யமுனாச்சாரியர். அப்போது அவருடைய சிஷியரில் ஒருத்தர் மகாபூர்ணன் ஒருத்தர், மகாபூர்ணர் வந்து அவர் சொல்லி அனுப்புகிறார், நீ உடனே ராமானுஜர் நீங்கள் கூட்டிகிட்டு வாவிட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். மகாபூர்ணர் வரார் அப்போ ஸ்ரீரங்கத்தில், அந்த ஸ்ரீரங்க மடத்துக்கே அதிபராக இருக்கார் யமுனாச்சாரியர். அவர் ஓடி வந்து ராமானுஜர் இங்கே வரதராக ரிசர்வ் பண்ணிட்டு போய் கூப்பிடுவார், யமுனாச்சாரியர் வந்து ஒரு லீலையை முடிச்சுன்னு போக போகிறார், உடனே பார்க்கணுன்னாரு. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு யார்ட்டையுமே சொல்லலை, வீட்லேயும் சொல்லலை, மனைவிட்ட சொல்லலை, அப்பா அம்மாட்ட யார்ட்டையும், உடனே கிளம்பிடுறாரு, ரொம்ப வேகமாக வராங்க. அப்படி வந்து கூட என்ன ஆகிடும், அவர் வரதுக்குள்ளே யமுனாச்சாரியர் அந்த உடலை விட்டு வகிண்டு போயிடுவார். அப்போ ராமானுஜர் வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவார். ஆச்சாரியன் ஏற்கனவே ஒரு ஆச்சாரியன் இல்லை, அட்லீஸ்ட் இவராது தனக்கு தீட்சை கொடுத்து தன்னுடைய சிஷனை எடுத்துட்டு நினச்சி வந்தார். யமுனாச்சாரியக்காக நம்ம சிஷனாயிடணும், அவருடைய பதி அவர் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட இருந்து நிறைய கேட்கணும், அவர் கைங்கறி பண்ணணும் வந்தார். ஆனால் பார்த்தா அதுக்குள்ள ஒரு நிலையில முடிச்சுட்டு போயிடுவார். அப்போ கொஞ்ச நேரம் மயக்கம் தெரிஞ்சு எழுந்துச்சு பார்க்கும்போது அவர் இப்படி மூணு வரல மடக்கி வச்சுட்டு இருப்பார். இப்போ எப்போவுமே இப்படி தான் வச்சிருப்பாரா அப்படின்னு கேட்பார். இல்லை இல்லை, அப்போ இதோட ரகசியம் என்ன அப்படின்னு ராமானுஜர் கண்ணை மூடிட்டு சொல்வார். நான் வந்து ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு விளக்கம் தருவேன். அதாவது ஒரு ஆச்சாரிய சம்பிரதாயம்னா வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கணும், அப்போ தான் அது அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். இப்போ ராமானுஜர் வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு விளக்கம் கொடுக்கறது தான் அந்த சம்பிரதாயத்துக்கு இன்னும் ஏற்றம் கொடுக்கும். பகவானுடைய நித்தியத்தன்மை, அவருடைய பூர்ணத்துவம், அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய அமானுஷ்யமான சக்திகள், இதெல்லாம் அவர் வெளிக்கொண்டு வந்தார். ஏன்னா ஆதிசங்கருடைய பாஷ்யம் வந்து சாரீரிக பாஷ்யம், சாரீரிக பாஷ்யம்னா எல்லாத்தையும் பிரம்மத்தையே அடிப்படையாக கொண்டது. இப்போ அந்த பாஷ்யத்தை முறியடிக்கணும்னா ஸ்ரீ வைஷ்ணவருக்கு ஒரு பாஷ்யம் இருக்கணும், அது ராமானுஜர் செய்வேனார். ஒரு விரலத்து வெளி வந்துடும், இப்படி வந்துடும், இருந்ததுலையா இப்படி. அப்புறம் நான் வந்து என்னுடைய சிஷியர்களை ஒருத்தருக்கு பராசர பட்டர் பராசரமனுடைய திருநாமத்தை பெண்ணும் இன்னொரு வரலாறு. அப்புறம் வைஷ்ணவ கைங்கரியம், ஆலய வழிபாடு, பூஜா விதிமுறைகள் இதெல்லாம் செய்து வைஷ்ணவத்தை நான் போதிப்பேன்னு சொன்னோடனே அதுதான் அவர்கிட்ட கட்டளை. இது மூணு மூணு வரலும் ஓப்பன் ஆகிடும், திறந்துடும். ஸோ எப்படி அன்றிருந்து அவர் திரும்ப வந்துடுறார். திரும்ப வந்தோடனே திரும்ப ஒரு நாள் வந்து காஞ்சிபுரம்ட்ட வருவார். வந்து இப்பயாவது நீங்கள் என்னை வந்து சிஷியர் ஆகிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை பகவான் எனக்கு என்ன கட்டளை இட்டிருக்காருன்னா மகாபூர்ணட்டேருந்து நீ சாஸ்திரம் படிச்சுக்கணும்னு சொல்லுவார். மகாபூர்ணர் அங்கே வருவார், மகாபூர்ணரோட மனைவி வரும்போது அவர்கிட்ட வந்து சாஸ்திரம் படிக்க ஆரம்பிப்பார். 24 மணி நேரம் அவரு கூட இருப்பார், அவருடைய சங்கத்திலே இருந்து ஆச்சாரியர் கூட இருந்து சாஸ்திரம் படிச்சுட்டே இருப்பார். அப்போ தான் ஒரு நாள் என்ன ஆகிடும்னா மகாபூர்ணருடைய மனைவியும் ராமானுஜருடைய மனைவியும் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. தண்ணி எடுக்கும்போது ரெண்டு பேரோட குடம் டச் ஆகி ஜலம்லாம் தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா மகாபூர்ணரும் பிறவியில் ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தவங்க. அப்போ ராமானுஜருடைய மனைவி நினச்சிவாங்க இவங்களுடைய இது வந்து என்னை அசுத்தப்படுத்திடுச்சு, கண்டாமினேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தையெல்லாம் கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மேலெல்லாம் குளிச்சுட்டு போவாங்க. அதை பார்த்தோன்னே மகாபூர்ணரோடைய மனைவிக்கு ரொம்ப வருத்தமாயிடும். இப்போ நம்ம இவங்க வந்து ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமாக இருக்காங்க, நம்ம இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, ஏன் நம்மளால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை உண்டாகணும், அதெல்லாம் நம்ம இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபொண்ணுடைய மனைவி அன்றைக்கு மகாபொண்ணுகிட்ட பேசுவாங்க. நம்ம இங்கே இருக்கிறது அவங்களுக்கு நல்லதில்லை, அவங்க ஒய்ஃபுக்கு நம்ம ராமனுடைய மனைவிக்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கல, நம்ம ஏன் அவங்களுக்குள்ளே தொந்தரவாக இருக்கணும், நம்ம இங்கேருந்து போயிடுவோம், ஸ்ரீரங்கமே போயிடுவோம், ரங்கநாதன் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ திரும்ப ராமானுஜர் வெளியே போயிருப்பாரு, சமயம் வந்து பார்த்தோன்னு கேட்பார், தேடுவார், மகாபொண்ணுறீங்க மகாபொண்ணுங்க அவங்க போயிட்டாங்க, ஏன் போனாங்க, இப்போ நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்தது, நீங்கள் எல்லா விதமான ஆச்சார அனுஷ்டானத்தையும் விட்டுட்டீங்க, எதுவுமே நீங்கள் மடியெல்லாம் பார்க்கறது இல்லை, நாங்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு. அப்போ ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாயிடும். இப்போ அந்த சமயத்தில் தான் அவருடைய சகோதரிக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு திருமணம் ஆகுதுன்னு சொல்லி யாரும் கூப்பிட வந்திருப்பாங்க. அப்போ தன்னுடைய மனைவியை மனைவிட்டு கேட்பார் ராமானுஜர், நீ என்றைக்குமே எனக்கு குறுக்கா இருக்க மாட்டேன், என்னுடைய இதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ தடையாக இருக்க மாட்டேன் சரி நீங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவேன். அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு சன்னியாசம் எடுத்துருந்தார், சன்னியாசம் எடுத்துகிட்டு தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறார், சாஸ்திரங்களை பிரச்சாரம் செய்கிறார், வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஆதிசங்கரர் பண்ண அந்த மாயாவாத தத்துவத்தை ராமானுஜர் வைஷ்ணவ கைங்கரியம், ஆலய வழிபாடு, பகவானுடைய நித்தியத்தன்மை இதெல்லாம் போதிச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுக்கு நடையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும், ராமானுஜருடைய சிஷியர்களுக்கு நடக்கக்கூடிய லீலைகள் இதெல்லாம் இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ எப்படி ராமானுஜாச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த மடாதிபதியாக அந்த பொறுப்பேற்றுட்டு அங்கே வந்து நிறைய வைஷ்ணவ சேவைகளும் வைஷ்ணவ சித்தாந்தத்தையும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அந்த சோழ மன்னர் வந்து சிவ வழிபாட்டுக்கூடியவர், அவர் வந்து ராமானுஜனுடைய மகிமையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் இருக்கிற வரைக்கும் சைவத்தை வந்து நிலைநாட்ட முடியாது, வைஷ்ணவம் தான் சிறந்து விளங்கும். அப்போது அவரை ஒன்று ராமானுஜரை சைவைட்டாக மாற்றணும், சைவத்தை ஏற்றுக்க வைக்கணும், இல்லை அவரை கொல்லணும் அப்படின்னு ஒரு மந்திரி சொல்லுவார், அந்த ராஜாவுடைய மந்திரி. அந்த ராஜாவும் மந்திரியும் ராமானுஜரை வர சொல்லி அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்ட உடனே அந்த டைமில் தான் அவருடைய சிஷியரில் ஒருத்தர் கூரேஷ் கூரத்தாழ்வார். கூரேஷ் என்ன சொல்லுவார், நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் ரொம்ப முக்கியம், ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனுக்கு எந்த மாதிரி தன்னுடைய சிஷியர் சேவை பண்ணுறாருன்னா கூரேஷ் சொல்கிறார், நான் அவ்வளோ முக்கியமானவன் கிடையாது, ஆனால் நீங்கள் இந்த உலகத்துக்கு முக்கியமானவர், நீங்கள் இங்கே இருக்கணும் ஆனால் நீங்கள் போனால் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் போக வேண்டாம், நான் உங்களுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரேஷ் ரொம்ப வேண்டுவார் ராமானுஜர். ராமானுஜர் முதல் ஒத்துக்கவே மாட்டார். கடைசியில் குரேஷோடைய அந்த அன்பு அவருடைய வேண்டுதலை ராமானுஜரால் நிறைவேறிக்க முடியாது. அந்த ராமானுஜர் ஒரு சன்னியாசி, குரேஷோட கிரகஸ்தர். அவர் என்ன பண்ணுவார்னா, குரேஷ் வந்து ராமானுஜருடைய வஸ்திரத்தை வாங்கிட்டுவார், சன்னியாச வஸ்திரத்தை வாங்கி இவர் போட்டுட்டு இவருடைய வஸ்திரத்தை ராமானுஜர் கொடுத்து அவர் கிளம்பி போக சொல்வார். நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ராபத்தாடு நீங்கள் போடுங்க. இப்படி ராமானுஜர் தீர்த்த யாத்திரை போயிடுறார். இப்போ கூரேஷு மகாபூர்ணரும் சோழ மன்னர் சந்திக்க வராங்க. சந்திக்க உடனே கேட்குறாங்க, நீ வந்து ஏற்றுக்குவியா, சைவத்தை ஏற்றுக்குவியா, முடியாது. வைஷ்ணவத்தை விடுவியா, முடியாது. இப்படி ரொம்ப கராறு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். நாராயணன் தான், கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள், வைஷ்ணவம் தான் உன்னதமானது, மற்ற எல்லா தேவாதி தேவர்களும் அவர் கீழ்பட்டவங்க தான் அப்படிங்கிற பகவான் மேலே அந்த பக்தியும் அந்த வைஷ்ணவத்தையும் நிலைநாட்டினார் குரேஷ். அப்போ அந்த சோழ மன்னர் கட்டளை ஏற்றுவார், இவரை கொண்டுடுங்க, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, கொண்டுடுங்க. அப்போ அந்த சோழமனுடைய மகள் அவள் வந்து தன்னுடைய அப்பாட்ட வேண்டிக்குவா, அவரை கொல்லக்கூடாது. ஏன் அவரை கொல்லக்கூடாதுன்னா, இன்னொரு அருமையான ஒரு லீலை நடக்கும், அதை நான் முன்னாடி பயந்துக்க மறந்துட்டேன். ராமானுஜர் யாதவ் பிரகாஷ் கூட குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் சோழ மன்னனுடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும். சோழமனுடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்சி பயங்கர பிரச்சனை பண்ணிட்டுருப்பா. அப்போ ஒரு நாள் இந்த சோழ மன்னர் என்ன பண்ணுவார்னா, நிறைய பேர் கூப்பிட்டு அந்த பேயை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்போ யாதவ் பிரகாஷோடைய புகழ் தெரிஞ்சுட்டு அவர் கூடுவார். யாதவ் பிரகாஷ் ஒரு பெரிய பண்டிதர், சாஸ்திரமாக தெரிந்தவர், அவர் வந்தால் ஒரு இந்த பேயை ஓடிடும் அப்படின்னு யாதவ் பிரகாஷை கூட்டிகிட்டு வருவார் தன்னுடைய அரண்மனைக்கு. அப்போ யாதவ் பிரகாஷ் கூட ராமானுஜர் வந்திருப்பார். இப்போ யாதவ் பிரகாஷ் வந்து இந்த பேய்கிட்ட பேசுவார், அந்த பொண்ணுகிட்ட, ஏய் நான் யார் தெரியுமா, நீ யாருலாம் எனக்கு தெரியும், என்ன விஷயம் சொல், ஏன் வந்த நீ, மரியாதை எங்கேயிருந்து போகமாட்டேன், நீ சொன்னாலும் நான் போகமாட்டேன், நீ என்ன நீ சொல்லி நான் கேட்கணுமா, அந்த பேய் சொல்லவர்கிட்ட யாதவ் பிரகாஷ், நீ சொல்லி நான் ஒன்று போகமாட்டேன், நீ சொல்லி நான் கேட்கணுமா, இன்னும் கேட்க மாட்டேன், சரி வேறு யார் சொன்னதான் போவேன். அப்போது யாதவ் பிரகாஷ் பக்கத்தில் ராமானுஜர் ரொம்ப பவ்யமாக கை கட்டி நின்றுருப்பார். உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னால் தான் நான் போவேன். அப்படியா, அவர் சொன்னால் மட்டும் இல்லை, அவருடைய பாதத்தையத்தை என் தலையில் வைக்கணும், அவருடைய தாமரை பாதத்தை என் தலையில் வச்சா தான் நான் போவேன். அப்போ ராமானுஜர் வந்து அவருடைய தாமரை திருப்பாதிருந்து அந்த பொண்ணு தலையில் வந்து பேய் அந்த பொண்ணை விட்டு போயிடும். அந்த ஒரு நன்றி விசுவாசம் அந்த பொண்ணுக்கு இருந்தது, அவர் கொல்லாதீங்க, அவர்னால தான் இந்த நிலையில் இருக்கேன். சரி, அப்போ இவருக்கு எதாவது தண்டனை கொடுக்கணும், இவர் கொல்லாமல் விட்டுடலாம், ஆனால் அவர் கண்களை பிடிங்கிடணும் அப்படின்னு சொல்லி குரேஷோட ரெண்டு கண்ணை பிடிங்கிடும். அவர் ராமானுஜர் நினச்சி குரேஷோட ரெண்டு கண்ணை பிடிங்கிடுவாங்க, மகா பொண்ணோட ரெண்டு கண்ணை பிடிங்கணும். ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து வருவாங்க. அப்படி ஆச்சாரியனுக்காக மிகப்பெரிய தியாகம் செய்தார் குரேஷ். தன்னுடைய தனக்கு வந்து அங்கே போக ஒரு மரணம் கூட ஏற்படலாம், ஒருவேளை அந்த ராஜாவை கொண்டிருக்கலாம் இல்லையா. ஆனால் குரேஷ் தன்னுடைய குரு மேலே உள்ள பக்தியினால் அவருக்காக தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக. சரி, எப்படி இந்த சம்பவம்லாம் நடந்திருக்க சமயத்தில் ராமானுஜர் பல இடங்களுக்கு யாத்திரை செல்கிறார், தீர்த்த யாத்திரை போகிறார். அப்போது போதாயன விருத்தின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த போதாயன விருத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாஸ்திரம். அதில் வந்து பகவான் வந்து முழு முதற் கடவுள், அவர் நித்தியமானவர், அவருக்கு ஆனந்தமானவர், அவர் அருநிறைவர், அவரை பற்றி எல்லா விதமான ரகசியங்களும் அந்த போதாயன விருத்தியில் இருக்குது. அந்த போதாயன விருத்தி காஷ்மீரில் இருக்குது, காஷ்மீரில் அந்த சாஸ்திரம் இருக்குது, அங்கே போனால் அது கிடைக்கும். அதை எடுத்துன்னு வர்றதுக்காக ராமானுஜரும் குரேஷும் போவாங்க. ஒரு டைம் ராமானுஜர் குரேஷும் அந்த போதாயன விருத்தி எடுத்துன்னு போவாங்க. அந்த இடத்துல ஒரு சரஸ்வதி கோயில் இருக்குது, அங்கே நிறைய சங்கராச்சாரிய மாயாவாதிகள் சங்கராச்சாரியை பின்பற்றக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ராமானுஜர் அதுக்காக தான் வந்திருக்காருன்னு, போதாயன விருத்தி எடுத்துன்னு போகிறதுக்காக தான். அதை எடுத்துன்னு போயிட்டா போதாயன விருத்தி மட்டும் அவர் கையில் கிடச்சிருச்சுன்னா இன்னும் வைஷ்ணவம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், அசைக்கவே முடியாது. அப்போ இந்த சங்கராச்சாரியருடைய பின்பற்றக்கூடியவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த புஸ்தகம் இப்போ இல்லை, எல்லாம் பூச்சியெல்லாம் அரிச்சு ரொம்ப பழைய சாஸ்திரம் இல்லையா, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க. அது எங்ககிட்ட இல்லை, அழிஞ்சு போயிடுச்சுன்னு ராமாயணத்துக்கு ரொம்ப வருத்தமாயிடும். அந்த இரவு அங்கே தங்கும்போது சரஸ்வதியே நேராக தோன்றுவாங்க, ராமாயணத்துக்கு முன்னாடி தோன்றி இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க என்ன அங்கே போதான விருத்தின்னு சொல்லி தன்னுடைய சொந்த கருத்தால் சரஸ்வதி தேவி போதான விருத்தியை வந்து ராமானுஜருக்கு கொடுப்பாங்க. ராமானுஜர் ரொம்ப சந்தோஷமாயிடும், எந்த புஸ்தகத்துக்காக தேடி வந்தோமோ, எந்த சாஸ்திரத்துக்காக தேடி வந்தோமோ அது கிடச்சிடுத்து, ரொம்ப சந்தோஷமாக எடுத்துன்னு வருவார். இவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும், இந்த சங்கராச்சாரியர் பின்பற்றக்கூடியவங்களுக்கெல்லாம் போதான விருத்தி ராமானுஜர் கையில் கிடச்சிருச்சு, அது எப்படியா நம்ம பறிக்கலைனா, அவர்கிட்ட பிடிக்கிட்டு வரலைனா நிலைமை, சங்கராச்சாரியை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலைமையில ரொம்ப மோசமாயிடும். அது எப்பயாவது அவர்கிட்ட பறிக்கணும்னு சொல்லி நிறைய கூட்டமாக ராமானுஜரை பின்தொடர்ந்து வருவாங்க. அவர் வந்த வழியில தேடிட்டு வருவாங்க, ஒரு வழியில் இல்லை சுற்றி ராமானுஜர் குரேஷி சுற்றி மறிச்சிடுவாங்க. மறித்து இது கொடுக்கலன்னா நாங்கள் வந்து உங்களை வந்து கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அவர்கிட்ட பிரிங்க அபகரிச்சுடுவாங்க. போதாவதி புஸ்தகத்தை வந்து அவங்ககிட்ட பிடிக்கிடுவாங்க இந்த சங்கராச்சாரியர்கள். ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாயிடும், என்னடா கையில் கிடச்ச புஸ்தகம் போயிடுச்சே இப்போ என்ன செய்யறது அப்படி ரொம்ப வேதனைப்படுவார். அப்போ கூரை சொல்வார், கூரத்தாழ்வார், ஆச்சாரியரே ரொம்ப கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்ம வர வழியில் அன்றைக்கி நான் இரவு ஓய்வு எடுக்கும்போது அந்த புஸ்தகத்தை எல்லாமே நான் படிச்சுட்டேன், எனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் சொல்லிட்டே வரேன் நீங்கள் எழுதிட்டேங்க, எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் எழுதுங்க அப்படி சொல்லி கூரேஷ் வந்து எல்லாத்தையும் டிக்டேட் பண்ணுவார். ராமானுஜர் எப்படி எழுதிட்டே வருவார். எப்படி ராமானுஜாச்சாரிய பகவானுடைய நித்தியத்தன்மை, அவருடைய ரூபம் எல்லாமே நித்தியமானது, ஆனந்தமானது, அறிவு நிரம்பியது, பகவானுக்கு நமக்கும் அன்பு பரிமாற்றம் இருக்குது, பகவானுக்கு சேவை பண்ணுறதா நம்ம வாழ்க்கையோட லட்சியம், வைஷ்ணவ கருங்க கைங்கரியும் முக்கியமானது, ஆச்சாரிய உபாசனம் முக்கியமானது, இதெல்லாம் போதிச்சார். அதனால சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து ரெண்டு விஷயத்தை எடுத்துடுறார். சைத்தன்ய மகாபிரபு வந்து ஓரொரு சம்பிரதாயத்திலிருந்து ரெண்டு ரெண்டு விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கார். அதில் ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து வைஷ்ணவ சேவையும் ஆச்சாரிய கைங்கரும், ஆச்சாரிய கைங்கரும் பகவானுக்கு சேவை பக்தி தூண்டு, ரெண்டுமே சைத்தன்ய மகாபிரபு எடுத்துகிட்டு இருக்கார். எப்படி பீஷ்மாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர் இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றி பகவானுடைய சேவை, அவருக்கும் நமக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாமே இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சாங்க. இல்லாட்டி நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கவே செய்யாது. பகவானுடைய லீலைகள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவர் எந்த மாதிரி அவரோட தொடர்பு கொள்ள முடியும், அவருக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும், பக்தி தொண்டு எந்த அளவுக்கு உன்னதமானது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இந்த உலகத்துக்கு காமிச்சாங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய தடவை இந்த லீலை கேள்விப்பட்டிருக்கோம். ராமானுஜருடைய கருணையினால தான் மகாமந்திரம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. அதுக்கு மேலே இந்த ஓம் நமோ நாராயண மகாமந்திரம் ரகசியமாக தான் கொடுத்துருந்தாங்க. ராமானுஜர் என்ன பண்ணார், திருக்கோட்டியூரில் போய் திருக்கோஷ்டி பூர்ணாவை சந்திக்க போனாங்க, 18 முறை சந்திக்க போனார், 18வது முறை தான் அவர் தீட்சை கொடுத்தார். அது என்ன பண்ணார், இது ரொம்ப ரகசியமானது, இது ஒன்று வைகுண்டத்துக்கே கொண்டு போக சொல்ல கொடுத்துருந்தேன். இப்போ ராமானுஜர் யோசிச்சார், இது வந்து வைகுண்டத்துக்கே கூட்டின்னு போகணும்னா பகவானுடைய உலகத்துக்கு நம்ம போகணும்னா அப்போ ஏன் நாம மட்டும் சொல்லணும், எல்லாருமே சொல்லட்டும் அப்படின்னு அந்த கோஷ்டியூர் மதில் மேலே எறிந்து ஓம் நமோ நாராயணாய அப்படி ரொம்ப அற்புதமாக சத்தம் போடும், மகாமந்திரத்தை உச்சரிப்பார், எல்லாரையும் கூப்பிட்டு மந்திரத்தை எல்லாரும் கொடுப்பார். எப்படி ராமானுஜர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஒருவேளை ராமானுஜர் பெருந்தாலும் கிருஷ்ணபக்தி இதில் இஸ்கானில் தான் இருப்பார், ஏன்னா பிரபுபார் அந்தளவுக்கு கிருஷ்ணபக்தி இயக்கத்தை வந்து பிரச்சாரம் செய்து வளர்த்துருக்கேன். அப்போ பக்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராமானுஜர். எப்படி ராமானுஜர் லீலைகளை நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய கருணை, பீஷ்மருடைய கருணை, பிரபுபாருடைய கருணையினால தான் நம்ம வந்து இன்றைக்கும் பகவானுடைய லீலைகளை ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீ பீஷ்மதேவ் கி ஜாய், ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியா கி, ஸ்ரீல பிரபுபாதி கி.